الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، ما بعد. فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن هذه أمتكم أمة واحدة وأنا ربكم فاعبدون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا وشبك بين أصابعه. இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு அருளாகவும் இறுதியாகவும் அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதிலும் உண்டாகட்டும். இந்த உலகத்திலே வாழும்போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்குவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான சகல விடயங்களையும் ஏற்பாடு செய்து மனிதனுக்கு கொடுத்து, அந்த பாக்கியங்களில் செலவற்றை அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். உலகத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்கின்ற சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நிம்மதி, ஒற்றுமை, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ்வது, இவைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள் என்பதாக, நிஅமத் என்பதாக, அருட்கொடை என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். இப்படியான பாக்கியங்கள், அருட்கொடைகளை அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசும்போது முக்கியமான இரண்டு நிஅமத்துக்களை, இரண்டு பாக்கியங்களை, வெகுமதிகளை அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். முதலாவதாக ஈமான் என்று சொல்லக்கூடிய விசுவாசம். உலகத்தில் ஒரு மனிதன் முஃமினாக, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனாக உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வது, அது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செய்கின்ற அருள், பாக்கியம், நிஅமத் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறான். இரண்டாவது, அல்லாஹ் அல் குர்ஆனில் ஈமானுக்கு அடுத்ததாக, விசுவாசத்துக்கு அடுத்ததாக, இறை நம்பிக்கைக்கு அடுத்ததாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பாக்கியம், அருட்கொடை, நிஅமத், உலகத்தில் ஒரு சமூகம் பிரச்சனை இல்லாமல், குழப்பம் இல்லாமல், நிம்மதியாக, ஐக்கியமாக, ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு வாழ்வை அல்லாஹ் அல் குர்ஆனில் நிஅமத், அருட்கொடை, பாக்கியம் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். وَاذْكُرُوا نِعْمَةَ اللَّهِ عَلَيْكُمْ صَحَابَاكَلَيْ فَارْثُ اللَّهِ الْقُرْآنِ لَيْ صَلْهِرَانِ مُؤْمِنْكَلَيْ فَارْثُ اللَّهِ الْقُرْآنِ لَيْ صَلْهِرَانِ وَاذْكُرُوا نِعْمَةَ اللَّهِ عَلَيْكُمْ اللَّهُ تَعَالَى உங்கள் மீது சொரிந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நியமத்தை நீங்கள் ஞாபகம் செய்து பாருங்கள். அது என்ன நியமத்து தெரியுமா? இருக்கும் இந்த உலகத்தில் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் உலகத்தில் உருவாகுவதற்கு முன்னால் நீங்கள் சஹாபாக்களாகிய நீங்கள் உலகத்திலே உங்களுக்கு மத்தியிலே குழப்பத்தோடும் பிரச்சனைகளோடும் ஃபித்னாக்களோடும் ஒற்றுமை இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், இஸ்லாம் என்ற மார்க்கம் உலகத்துக்கு வந்ததற்கு பின்னால் உங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் ஐக்கியத்தை, ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை, சமாதானத்தை உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தினான். எனவே நீங்கள் இன்று நபித்தோழர்களாக ஒற்றுமையாக ஐக்கியமாக வாழ்வது நான் உங்கள் மீது செய்திருக்கின்ற என்னுடைய அருள் என்பதாக, நிஅமத் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் ஒரு மனிதன் ஈமானுக்கு அடுத்ததாக, விசுவாசத்துக்கு அடுத்ததாக உலகத்தில் ஒரு மனிதன், ஒரு சமூகம் அனுபவிக்கின்ற பாக்கியம் நிஅமத் என்னவென்றால், அந்த சமூகம் பிரச்சனை இல்லாமல், பிணக்கு இல்லாமல், சண்டை சச்சரவுகள் இல்லாமல், ஐக்கியமாக, ஒற்றுமையாக ஒரு சமூகம் உலகத்திலே வாழ்வதை அல்லாஹ் நிஅமத் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறான். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய கடமைகளை பாருங்கள். அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் இவைகள் அனைத்தும் உலக மக்களின் ஐக்கியத்தை, ஒரு ஊருடைய ஒற்றுமையை, ஒரு ஊருடைய ஐக்கியத்தை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஐந்து நேரம் ஒரு மனிதன் தொழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அந்த ஐந்து நேர தொழுகைகளையும் பள்ளிவாசலுக்கு வந்து சஃபிலே நின்று இமாம் ஜமாஅத்தோடு தொழ வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஒரு நாளைக்கு ஐந்து தடவை ஒரு ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், ஏழைகள், பணக்காரர்கள், படித்தவர்கள், பாமரர்கள் என்ற வேற்றுமை இல்லாமல் சஃபிலே நின்று கொண்டு இமாம் ஜமாஅத்தோடு தொழுவதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். ஐந்து நேர தொழுகையின் மூலமாக அந்த ஐந்து நேர தொழுகைகளையும் இமாம் ஜமாஅத்தோடு நாம் தொழுவதின் மூலமாக ஒரு ஊருடைய, சமூகத்துடைய ஒற்றுமையை, ஐக்கியத்தை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். ஒரு மனிதனால் ஐந்து நேர தொழுகைகளுக்கு பள்ளிவாசலுக்கு வந்து ஐந்து நேர தொழுகைகளை தொழ முடியாமல் போன மனிதனுக்கு இஸ்லாம் சொல்கிறது, வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை யௌமுல் ஜுமா, முஸ்லிம்கள் ஒன்று சேரக்கூடிய தினம், ஒற்றுமையின் தினம், ஐக்கியத்தின் தினம் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த ஜுமாவுடைய தினத்தில் பள்ளிவாசலில் ஒரே நேரத்தில் முஸ்லீம்கள், ஒரு ஊர் மக்கள் ஓரிடத்திலே ஒன்று சேர வேண்டும் என்ற அந்த ஜும்ஆவை இஸ்லாம் கடமையாக ஆக்கியிருக்கிறது. ஏன் தெரியுமா? ஒரு ஊருடைய ஐக்கியத்தையும், ஒற்றுமையையும், சகோதரத்துவத்தையும் உலக மக்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதற்காக. அதே போன்று வருடா வருடம் நாம் சந்திக்கின்ற இரண்டு பெருநாட்கள், இந்த இரண்டு பெருநாட்களிலும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து தொழக்கூடிய அந்த தொழுகை ஒரு ஊருடைய ஒற்றுமையையும், ஒரு ஊருடைய சகோதரத்துவத்தையும், ஐக்கியத்தையும் எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அங்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நோன்பு, குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் இஸ்லாமிய சமூகம், முஸ்லீம்கள், உலகளாவிய ரீதியில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் குறிப்பிட்ட அந்த மாதத்தில் தான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கடமையாக்கி, அதன் மூலமாகவும் இஸ்லாமிய சமூகத்தின் ஐக்கியத்தை, ஒற்றுமையை உலக மக்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. இஸ்லாமிய கடமைகள், இஸ்லாமிய கடமைகளின் வெளிப்பாடு சமூகத்தின் ஒற்றுமை, ஒரு ஊருடைய ஒற்றுமை. அதே போன்றுதான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய புனிதமான அந்த ஹஜ்ஜுடைய கடமை, ஹஜ்ஜுடைய கடமை குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் குறிப்பிட்ட சில தினங்களில் செய்ய வேண்டிய கடமை, ஹஜ்ஜுடைய கடமை, குறிப்பிட்ட அல்லாஹ்வினால் நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த காபத்துல்லா இருக்கக்கூடிய மக்கமா நகரத்துக்குத்தான் ஹஜ்ஜு செய்யக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் எந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் அந்த பிரதேசத்துக்கு செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அரபாத் என்று சொல்லக்கூடிய மைதானம், மினா என்று சொல்லக்கூடிய இடங்கள், இவைகளில் குறிப்பிட்ட நாட்களில் ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய ஹாஜிகள் அங்கு தரிக்க வேண்டும், அங்கு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஏன் சகோதரர்களே, அங்கும் இஸ்லாமிய சமூகத்தின் ஐக்கியத்தையும் சமத்துவத்தையும் உலக மக்களுக்கு வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய காலப்பகுதியிலே அரஃபாவுடைய மைதானத்திலும் மினாவுடைய மைதானத்திலும் இரண்டு ஹுத்பாக்கள் செய்தார்கள், இரண்டு பயான்கள் செய்தார்கள். முதலாவதாக அரஃபாத்துடைய மைதானத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ஒன்று சேர்ந்திருந்த சஹாபாக்களை அழைத்து சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்மாஉ கௌலி, என்னுடைய தோழர்களே, சஹாபாக்களே, நான் சொல்லக்கூடிய விடயத்தை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். லஅல்லி லஅல்காகும் பஅத ஆமி ஹாதா, நான் இந்த இடத்தில் உங்களை சந்திக்கக்கூடிய கடைசி சந்திப்பாக இருக்கலாம், உங்கள் அனைவரையும் இதற்கு பின்னால் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காமல் போய்விடலாம், அதனால் நான் சொல்லும் விடயத்தை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, ஒரு மனிதனுடைய உடம்பில் ஓடக்கூடிய இரத்தம், ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம், ஒரு மனிதன் பாதுகாக்கின்ற தனது மானம், இவைகள் மூணையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது புனிதமானது. கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, அரஃபாவுடைய தினம் எவ்வளவு புனிதமான தினமாக இருக்கிறதோ, ஒஷஹரிக்கும் ஹாதா, துல்ஹிஜ்ஜா மாதம் எவ்வளவு புனிதமான மாதமாக இருக்கிறதோ, வபலதிக்கும் ஹாதா, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானதோ அதே போன்றுதான் ஒரு மு'மினுடைய மானம், ஒரு மு'மினுடைய இரத்தம், ஒரு மு'மினுடைய பொருளாதாரம் புனிதமானது, அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய இந்த சமூகத்தின் ஐக்கியத்தை, ஒற்றுமையை, உலக மக்கள் ஒன்று சேரக்கூடிய அரஃபாவுடைய தினத்திலே, அரஃபாவுடைய மைதானத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களுக்கு ஐக்கியத்தை, ஒற்றுமையை எடுத்து சொன்னார்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்கள், அதற்கு பின்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவுடைய மைதானத்துக்கு சென்றார்கள். அங்கும் சஹாபாக்களுக்கு ஒரு ஹுத்பா, ஒரு உபதேசம் செய்தார்கள். அதிலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலா இன்ன ரப்பகும் வாஹித் வ அபாகும் வாஹித், மனிதர்களே, நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய இறைவன் அல்லாஹ் ஒருவன். உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் நீங்கள் உலகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். வ ஆதம் மின் துராப், ஆதமை அல்லாஹ் மண்ணின் மூலமாக படைத்திருக்கிறான். மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள், சகோதரர்கள், அவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம், சமத்துவம் மலர வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அரஃபாவுடைய மைதானத்தில் இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமையை பேசினார்களோ, அதே போன்று மினாவில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபியர்களுக்கும் அஜமியர்களுக்கும் கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் இடையிலே வேற்றுமை, வித்தியாசம், வேறுபாடு, பாகுபாடு கிடையாது என்று சொல்லி இஸ்லாமிய சமூகத்தின் சமத்துவத்தை அங்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டி காட்டினார்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர், எனவே இஸ்லாமிய சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா கடமையாக்கிய கடமைகள் அனைத்தும் ஒரு ஊருடைய, சமூகத்துடைய ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த சமூகம் ஐக்கியமாக ஒற்றுமையாக உலகத்திலே வாழ்வார்களோ அந்த சமூகம் மறுமலர்ச்சியோடு உலகத்திலே நிம்மதியாக வெற்றியோடு வாழ்வார்கள் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது. பத்ருடைய யுத்தம் நடைபெற்றது. பத்ர் யுத்தத்திலே அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். இஸ்லாமிய சமூகத்துக்கு கிடைத்த முதலாவது மிகப்பெரிய வெற்றி பத்ருடைய யுத்தத்தில் கிடைத்த வெற்றி. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபால் குர்ஆனில் வரக்கூடிய முக்கியமான சூரா. அந்த சூராவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள், இப்போது நீங்கள் ஒன்றுபட்டு வெற்றி நீங்கள் உங்களுடைய ஒற்றுமையின் காரணத்தினால் இந்த பத்ர் யுத்தத்திலே வெற்றி அடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் வெற்றி அடைந்ததற்கு பின்னால் உங்களுடைய இந்த வெற்றியை நீங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், நீங்கள் இந்த உலகத்தில் வெற்றி நடை போட வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்களே சஹாபாக்களே, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அதே போன்று உங்களுடைய ஊருடைய உங்களுடைய சமூகத்துடைய ஐக்கியத்தை ஒற்றுமையை நீங்கள் கட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியிலே பிளவுகளும் பிணக்குகளும் பிரச்சனைகளும் உருவாகக்கூடாது. நீங்கள் சமாதானமாக ஐக்கியமாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் பத்ருடைய யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் அந்த யுத்தத்தின் வெற்றியை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதற்கு முன்னால் அந்த யுத்த களத்திலே சஹாபாக்கள் செய்த தியாகங்களை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்வது, வஅஸ்லிஹூ தாத பைனிக்கும், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சமாதானமாக உங்களுக்கு மத்தியிலே ஐக்கியமாக ஒற்றுமையாக நீங்கள் வாழ வேண்டும் என்ற செய்தியைத்தான் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அந்த சூராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று எந்த சமூகம் அவர்களுக்கு மத்தியிலே பிணக்கோடு பிரச்சனையோடு குழப்பங்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமைகளுக்கு மத்தியிலே எந்த சமூகம் பிளவுபட்டு வாழ்வார்களோ அந்த சமூகம் உலகத்தில் ஒரு நாளும் முன்னேற மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி வெற்றி ஏற்படாது என்பதையும் அல்லாஹ் அல் குர்ஆனில் மிக திருத்தமாக சொல்லியிருக்கிறான். இஸ்லாமிய வரலாற்றிலே இரண்டாவதாக நடைபெற்ற யுத்தம் உஹத் யுத்தம். அல்லாஹ் பத்ர் யுத்தம் நடைபெற்ற நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து சொன்னான், உங்களுக்கு மத்தியிலே ஐக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னான். ஹுவல்லதி அய்யதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன், அல்லாஹ் மேலும் சொன்னான், நபியை பார்த்து சொன்னான், நபியே பத்ர் யுத்தத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைத்ததற்கான காரணம் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைத்ததற்கான காரணம் அன்று முஃமின்களுக்கு மத்தியிலே காணப்பட்ட ஐக்கியம் ஒற்றுமை சமாதானம் சமத்துவம், அதுதான் பத்ர் யுத்தத்தில் நீங்கள் வெற்றி பெற்றதற்கான காரணம் என்று சொன்ன அல்லாஹ் உஹத் யுத்தத்திலே சஹாபாக்கள் தோல்வி அடைந்தார்கள். 2 வருடங்கள் போகவில்லை, பத்ர் யுத்தம் நடைபெற்று 2 வருடங்கள் செல்லவில்லை, உஹத் யுத்தம் நடைபெறக்கூடிய நேரத்திலே சஹாபாக்கள் யுத்தத்துக்கு முன்னால் ஒற்றுமையாக இருந்த 1000 சஹாபாக்களை நபி அவர்கள் ஒன்று சேர்த்துக் கொண்டு உஹத் யுத்தத்துக்காக தயாராக செல்கின்ற போது இடைவெளியில் 300 சஹாபாக்கள் பிரிந்து சென்று விட்டார்கள். ஊர் 2 பிரிந்து விட்டது. அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, அங்கு உஹத் யுத்தம் நடைபெறுகின்ற போது 700 சஹாபாக்கள் 1000 சஹாபாக்களில் 300 பேர்கள் பிரிந்துக் கொண்டு போய் பிரிந்து விடுகிறார்கள். 700 சஹாபாக்கள் யுத்த களத்துக்கு வருகிறார்கள். அந்த 700 சஹாபாக்களில் சில சஹாபாக்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு மலைக்கு மேலே ஏற்றி வைத்தார்கள். ஏற்றி வைத்து சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் இந்த மலைக்கு மேலே இருக்க வேண்டும், எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நீண்ட சம்பவம், இறுதியில் அந்த சஹாபாக்களில் சில பேர்கள் அவர்களுக்கு மத்தியிலே பிளவு ஏற்படுகிறது, பிளவு ஏற்படுகிறது, பிரிந்து விடுகிறார்கள். உஹத யுத்தத்தின் ஆரம்பத்தில் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், இறுதியில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிளவு ஏற்படுகிறது, இரண்டாவது பிரிவினை ஏற்படுகிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஃபஸில்தும் வதனாஸஅதும் ஃபில் அம்ர், உஹதுடைய மைதானத்தில் நீங்கள் பிரிந்து விட்டீர்கள், உங்களுடைய ஜமாஅத், உங்களுடைய ஊர் இரண்டாக பிரிந்து விட்டது. அதன் காரணத்தினால் 700 சஹாபாக்களில் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு உஹதுடைய மைதானத்தில் ஏற்பட்ட காயங்களை போன்று தன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஏற்படவில்லை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய மைதானத்தில் அழுததை போன்று ஒருபோதும் நபி அவர்கள் அழுததை நான் பார்க்கவில்லை. நபி அவர்கள் அழுதார்கள், 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், குர்ஆனை சுமந்த ஹாபிஸ்மார்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள், நபியுடைய குடும்பத்தை சேர்ந்த சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள், நபி அவர்களின் பல்லு ஷஹீதாக்கப்படுகிறது, முழங்கால் உடைந்து இரத்தம் வடிய ஆரம்பிக்குகின்றது, தலை இரண்டாக பிளக்க ஆரம்பிக்குகின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், காரணம் ஹத்தா இதா ஃபஷில்தும், நீங்கள் தோல்வி அடைவதற்கான காரணம், வதனாஸஅதும் ஃபில் அம்ர், உங்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்பட்டது. அல்லாஹ் இந்த உலக மக்களுக்கு சொல்லி காட்டுகிறான், எந்த ஊர், எந்த சமூகம், அது நபி அவர்கள் வாழ்ந்த மிக சிறந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகம் எப்போது இரண்டாக பிளந்து விடுமோ, இரண்டாக பிரிந்து விடுமோ, அந்த ஊர், அந்த சமூகம் தோல்வி அடையக்கூடிய சமூகம் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு இந்த உஹதுடைய யுத்தத்துடைய அந்த சம்பவத்தை குறிப்பிடுகின்ற போது மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த சமூகம் ஐக்கியமாக ஒற்றுமையாக வாழ்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய உதவி ஒரு ஊருக்கு வர வேண்டுமாக இருந்தால் அந்த ஊர் மக்கள் அவர்களுக்கு மத்தியிலே விட்டுக் கொடுப்போடு சமாதானத்தோடு ஐக்கியமாக வாழ வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், அல் ஜமாஅத்து பரக்கத்துன் வல் கிலாஃபு அதாப், ஒரு சமூகம் ஒரு ஊருக்கு அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி பரக்கத்து வேண்டுமாக இருந்தால் அந்த சமூகம், அந்த கிராம மக்கள், அந்த ஊர் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். சில சஹாபாக்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், நஅகுலு வலா நஷ்பா, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் சாப்பிடுகிறோம் ஆனால் பசி போகுதில்லை, சாப்பிடுகிறோம் எங்களுடைய வயிறு நிரம்பாமல் இருக்கிறது. சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅன்னக்கும் தஃப்தரிகூன ஃபீ தஆமிக்கும், நீங்கள் சாப்பிடுகின்ற போது நீங்கள் பிரிந்து பிரிந்து சாப்பிடுகிறீர்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சாப்பிடும் போதும் சேர்ந்து ஒற்றுமையாக சாப்பிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால் எங்களுடைய ஊருடைய பிளவுகள், பிரச்சனைகள், ஊருடைய சமூக சேவைகள், ஊருடைய ஏனைய விடயங்களை செய்கின்ற போது நாங்கள் பிரிந்தால் எங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சாப்பிடுகிறோம் ஆனால் வயிறு நிரம்பாமல் இருக்கிறது. சொன்னார்கள் நபி அவர்கள், லஅல்லக்கும் தஃப்தரிகூன், நீங்கள் பிரிந்து பிரிந்து சாப்பிடுகிறீர்கள், தனித்தனியே சாப்பிடுகிறீர்கள். சொன்னார்கள், நீங்கள் சாப்பிடுகின்ற போது ஒற்றுமையாக சேர்ந்து சாப்பிடுங்கள், சேர்ந்து சாப்பிடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, சாப்பாட்டில் ஒன்று சேர்ந்தால் பரக்கத் என்றால் ஊரிலே செய்கின்ற சமூக சேவைகள், ஏனைய பணிகள், ஊருடைய காரியங்களில் நாங்கள் பிரிந்தால் அங்கு ஒருபோதும் பரக்கத் உண்டாகாது. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று எங்களுடைய ஒரு ஊரில் ஏற்படுகின்ற பிரச்சனை, ஒரு ஊர் இரண்டாக பிரிவது, ஐக்கியம் இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் ஊரில் குழப்பத்தோடு ஒரு சமூகம் வாழ்வது, அந்த சமூகத்துக்கு அல்லாஹுடைய அதாப், அல்லாஹுடைய வேதனையை, தண்டனையை அந்த சமூகம் எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே அரபாவுடைய மைதானத்திலே இமாம் ஜமாஅத்தாக தொழுவிக்கின்ற போது லுஹருடைய தொழுகையை 4 ரக்காத்தாக தொழுவிக்கிறார்கள். 4 ரக்காத்துகளாக தொழுவிக்கிறார்கள். பொதுவாக அரபாவுடைய மைதானத்தில் ஹாஜிகள் லுஹரை சுருக்கி 2 தொழுவார்கள். உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 4 ரக்காத்துகளாக தொழுவிக்கிறார்கள். இதனை அப்துல்லாஹ் இப்னு மக்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள், பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்துக் கொண்டு பக்கத்தில் இருந்த சஹாபியை பார்த்து சொல்கிறார்கள், நான் நபி அவர்களோடு ஹஜ் செய்திருக்கிறேன், நபி அவர்கள் அரபாவுடைய மைதானத்திலே லுஹருடைய தொழுகையை 2 ரக்காத்தாகத்தான் தொழுதார்கள். பாருங்கள், மார்க்கத்தில் கருத்து வேற்றுமைகள் ஏற்படுவதன் மூலமாக அங்கு சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படவில்லை, ஊர் 2 பிரியவில்லை. சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், நபி அவர்கள் 2 ரக்அத் தொழுவதை நான் பார்த்திருக்கிறேன், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2 ரக்அத் தொழுவதை நான் பார்த்திருக்கிறேன், உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அரபாவுடைய மைதானத்தில் லுஹருடைய தொழுகையை 2 ரக்அத்தாக தொழுதார்கள். ஆனால் இந்த உஸ்மான் இப்னு அஃபார் இவர் மாத்திரம் 4 ரக்அத் தொழுவிக்கிறாரே என்று பக்கத்தில் இருந்த சஹாபியை பார்த்துவிட்டு அந்த கருத்தை சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்களை அப்துல்லாஹ் இப்னு மக்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குழப்பவில்லை. சஹாபாக்களுடைய ஒற்றுமையை குழப்பவில்லை. நபி அவர்கள் செய்யாத ஒன்றை உஸ்மான் செய்திருக்கிறார், அவர் ஒரு ஃபாசிக், அவர் ஒரு மார்க்கத்தில் இல்லாத விடயத்தை செய்கின்ற ஒருவர் என்று பிரகடனப்படுத்தி ஊரை 2 பிரிக்கவில்லை. சொன்னார்கள் அந்த பக்கத்தில் இருந்த சஹாபி சொல்கிறார், நபி அவர்களும் 2 ரக்அத் தொழுதிருக்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் 2 ரக்அத் தொழுதார்கள், உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் 2 ரக்அத்தாகத்தான் லுஹருடைய தொழுகையை அரபாவுடைய மைதானத்திலே தொழுதிருக்கிறார்கள். நீங்கள் உஸ்மான் இப்னு அஃபான் மாத்திரம் 4 ரக்அத் தொழுவித்தார், அவருடைய கருத்தை, அவர் செய்ததை நீங்கள் பிழை கண்டுவிட்டு அவரை குறை சொல்லிவிட்டு அவருக்கு பின்னால் நின்று தொழுகின்றீர்களே, ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களை விட ஹதீஸை விளங்கியவர்கள், எங்களை விட குர்ஆனை விளங்கியவர்கள், எங்களை விட ஃபிக்ஹை விளங்கியவர்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த உஸ்மான் இப்னு அஃபானுக்கு பின்னால் நான் தொழாமல் தனிமையில் நின்று தொழுது இந்த சஹாபாக்களை குழப்பி இந்த ஊரை 2 பிரித்து இந்த சமூகத்தை 2 பிளவுபடுத்தி இவர்களுக்கு மத்தியில் காணப்பட்ட ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் நான் சீர்குலைப்பதை விட உஸ்மான் இப்னு அஃபானுக்கு பின்னால் நான் மௌனமாக தொழுதுவிட்டு செல்வது சிறந்தது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல் கிலாஃபு ஷர், கருத்து வேற்றுமைகள் ஏற்படுகின்ற போது அந்த கருத்து வேற்றுமைகளை அடிப்படையாக வைத்து குழப்பத்தை உண்டாக்குவது, பிளவை உண்டாக்குவது, பிரிவினையை உண்டாக்குவது, அது ஷர்ரு, கெடுதி என்று சொன்னார்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, எங்களுடைய சஹாபாக்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய அஹ்லுல் பைத் குடும்பத்தையும் நேசிக்கக்கூடியவர்கள் நாங்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்க்கையில் படிப்பினை இருக்கிறது. இந்த உலகத்திலே, உலகத்தில் ஒரு மனிதன் தான் ஆட்சிக்கு வர வேண்டும், பதவிக்கு வர வேண்டும், அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் மனிதன் எதையும் செய்வதற்கு தயாராகி விடுவான். ஆனால் எங்களுடைய சஹாபாக்கள், எங்களுடைய அஹ்லுல் பைத், அப்படி உலகத்திலே வாழவில்லை. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய கிலாபத்துக்கு முன்பு புள்ளி வைக்கப்படுகிறது. அவர்களுடைய கிலாபத்துக்கு பின்னால் அவர்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அர்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு பேர குழந்தை ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கிலாபத்தை அங்கு வாழ்ந்த சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஹசன் இப்னு அலியை கலீஃபாவாக இஸ்லாமிய சமூகம் ஏற்றுக்கொண்டது. 6 மாதங்கள் ஆட்சி செய்கிறார்கள், 6 மாதங்கள் ஆட்சி செய்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, 6 மாத ஆட்சிக்கு பின்னால் உமையாக்களுடைய பரம்பரையில் வந்த ஒரு சில பேர்கள் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சிக்கு அவர்களுடைய கிலாபத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறார்கள். அவரை ஆட்சி பீடத்தை விட்டும் இறக்கிவிட வேண்டும், கிலாபத்தை பறிக்க வேண்டும் என்று உமையாக்களின் பரம்பரையில் வந்த சில பேர்கள் ஆசைப்படுகிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தன்னுடைய தந்தைக்கு பின்னால் அங்கீகரிக்கப்பட்ட முறையிலே முறையாக கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆதரவாளர்கள் 1000 என்று ஆரம்பிக்கிறார்கள். சமூகம் 2 பிளவுபடுகிறது, 2 பிரிந்து விடுகிறது. உமையாக்களின் பரம்பரையில் வந்தவர்கள் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு எதிராக ஒரு படை திரள்கிறார்கள். அஹ்லுல் பைத்துக்கு ஆதரவாக ஒரு படை அங்கே தயாராக நிற்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஆதரவாக பெரும்பான்மை சமூகம் ஹசன் இப்னு அலிக்கு ஆதரவாக இருந்தார்கள். உங்களைத்தான் நாங்கள் கலீஃபாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், உமையாக்களோடு சென்று நாங்கள் யுத்தம் செய்வோம், உங்களுடைய கிலாபத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே. ஆனால் ஹசன் இப்னு அலி யார்? அவருடைய உடம்பில் ஓடும் இரத்தம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரத்தம். அந்த இரத்தத்தில் சமூக உணர்வு இருந்தது, அந்த இரத்தத்தில் அன்பு கருணை ரஹ்மத் இருந்தது, அந்த இரத்தத்தில் மனித நேயம் இருந்தது, அந்த இரத்தத்தில் சகிப்பு தன்மை இருந்தது, அந்த இரத்தத்தில் விட்டுக் கொடுக்கும் தன்மை இருந்தது. ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் தொடர்ந்தும் ஆட்சி செய்தால் இந்த சமூகம் 2 பிரிந்து விடுமாக இருந்தால் என்னுடைய ஆட்சியின் மூலமாக இந்த சமூகத்தில் யுத்தமும் பிரச்சனையும் இந்த ஊர் 2 பிளந்து விடுமாக இருந்தால் எனக்கு கிடைத்த இந்த கிலாபத் இஸ்லாமிய சமூகத்தை ஆளும் இந்த பதவி கூட எனக்கு வேண்டாம் என்று அந்த பதவியை ஹிஜ்ரி 41 விட்டுக் கொடுத்தார்கள். அந்த வருடத்தை இன்று வரைக்கும் நாங்கள் ஆமுல் ஜமாஆ, ஆமுல் ஜமாஆ, அது ஐக்கியத்தின் வருடம், ஒற்றுமையின் வருடம், சமாதானத்தின் வருடம், ஐக்கியத்தின் வருடம் என்று ஆமுல் ஜமாஆ என்று ஹிஜ்ரி 41 சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? ஒரு ஊருடைய பிரச்சனையை கருத்தில் கொண்டு ஒரு ஊரில் பிரச்சனையும் பிளவும் பிணக்கும் ஏற்பட்டுவிடும், அதன் மூலமாக உலகத்தில் சித்னாக்களும் குழப்பங்களும் உருவாகிவிடும், சித்னாவை உருவாக்கியவர்கள் மரணித்து விடுவார்கள். ஆனால் அந்த சித்னா உலகத்தில் வாழையடி வாழையாக தொடர்ந்து கொண்டிருக்கும். ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இந்த ஊருடைய ஒற்றுமை முக்கியம், இந்த ஊரில் ஐக்கியம் எனக்கு வேண்டும், சஹாபாக்கள் 2 பிளந்துவிடக் கூடாது, என்னுடைய கிலாபத்தை விட்டுக் கொடுக்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழும் போதும் இந்த சமூகம் ஊர் மக்கள் ஒற்றுமையாக ஐக்கியமாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்த
அசனிபுனு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலத்தில் தன்னுடைய சகோதரன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், கிலாபத்தை அல்லாஹ்வுக்காக விட்டுக் கொடுத்தேன், சமூக நலனுக்காக, ஊருடைய ஒற்றுமைக்காக, உலகத்தில் மனிதர்கள் பதவிக்காகவும் பட்டத்துக்காகவும் ஆட்சிக்காகவும் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற சூழ்நிலையில் அல்லாஹ்வுக்காக கிலாபத்தை விட்டுக் கொடுத்தேன், ஆனால் என்னுடைய சகோதரனே உனக்கு முன்னால் நான் மரணித்து விட்டால், உனக்கு முன்னால் நான் மரணித்து விட்டால் என்னுடைய ஜனாசாவை என்னுடைய பாட்டன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் என்னை நீங்கள் அடக்க வேண்டும், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டில் என்னை அடக்க வேண்டும், அதற்கான அனுமதியை பெற்று நீங்கள் செய்ய வேண்டும், ஆனால் அந்த நேரத்திலும் என்னுடைய ஜனாசாவை என்னுடைய பாட்டனார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அடக்க வேண்டும் என்று நீங்கள் முற்படுகின்ற போது அங்கு மதீனாவில் பிரச்சனைகளும் பிளவுகளும் எனக்கு ஆதரவாக சில பேர்களும் எனக்கு எதிர்ப்பாக சில பேர்களும் இருந்து அந்த இடத்தில் ஊர் இரண்டாக பிரிந்து ஃபித்னாக்களும் குழப்பங்களும் ஏற்படுமாக இருந்தால் என்னை என்னுடைய பாட்டனார் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அடக்காமல் ஏழைகளையும் பணக்காரர்களையும் பொதுமக்களையும் அடக்கம் செய்கின்ற பொது மையவாணியில் என்னை அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள். உலகத்தில் வாழும் போதும் ஊருடைய ஒற்றுமைக்காக, ஊருடைய சமாதானத்துக்காக, ஐக்கியத்துக்காக கிலாபத்தை விட்டுக் கொடுத்தார்கள் ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு. தான் மரணித்ததற்கு பின்னாலும் ஊர் மக்கள் மதீனாவாசிகள் ஐக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜனாசாவை பொது மையவாடியிலே அடக்கிவிடுங்கள் என்று சொன்னார்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் இஸ்லாமிய சமூகம். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள் ஒரு ஊருடைய ஒற்றுமைக்காக, சமத்துவத்துக்காக, சமாதானத்துக்காக, ஐக்கியத்துக்காக, உலகத்திலே குழப்பங்களும் பிரச்சனைகளும் பிளவுகளும் ஏற்படாமல் இருப்பதற்காக தங்களுடைய சுய ஆசைகளையும் உணர்வுகளையும் விருப்பங்களையும் விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். அங்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்திலே பல குழப்பங்கள் ஃபித்னாக்கள் ஏற்படும் என்று சொல்கிறீர்கள், ஃபித்னாக்களும் குழப்பங்களும் ஏற்படுகின்ற போது மன்னஜா, அந்த ஃபித்னாவுடைய காலத்தில் நாங்கள் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் எவ்வாறு நாங்கள் வாழ வேண்டும், ஃபித்னாவுடைய காலகட்டத்திலே நாங்கள் வாழ்வதாக இருந்தால், எங்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தல்ஸமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன், தல்ஸமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன். ஹுதைஃபாவே, அந்த காலத்திலே நீங்கள் இஸ்லாமிய சமூகம் எந்த இடத்திலே எந்த ஊரில் பெரும்பான்மையாக வாழ்கிறார்களோ பிரிந்து விடாதீர்கள், பெரும்பான்மையாக எந்த முஸ்லீம்கள் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களோடுதான் நீங்கள் சேர்ந்திருக்க வேண்டும், அவர்களோடு சேர்ந்திருந்தால் அல்லாஹ் உங்களை ஃபித்னாவுடைய சூழலில் உங்களை பாதுகாப்பான் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று யாரெல்லாம் ஒரு ஊருடைய பிரச்சனைக்கும் ஒரு ஊருடைய ஒற்றுமைக்கும் ஒற்றுமைக்கு பாதகமாக ஒரு ஊருடைய குழப்பத்துக்கு காரணமாக இருந்து விடுவார்கள், ஊரை விட்டு சமூகத்தை விட்டு ஊர் மக்களை விட்டு ஊர் ஜமாத்தை விட்டு ஒதுங்கி யாரெல்லாம் வாழ ஆரம்பிப்பார்களோ இவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் வாழ்வது விஞ்ஞான உலகத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் இவர்கள் வாழ்வது ஜாஹிலிய காலத்திலே.
ஜாஹிலிய காலத்தில் அங்கு அவர்களுக்கு மத்தியில் ஐக்கியம் ஒற்றுமை இருக்கவில்லை, சண்டை பிடித்துக் கொண்டு பிணக்குகளோடு பிரச்சனைகளோடு வாழ்ந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபாரகல் ஜமாஅத ஷிப்ரா, சொன்னார்கள், யார் ஒரு மனிதர் ஊருடைய ஒற்றுமையை விட்டு பிரிந்து ஐக்கியமாக ஒரு மக்கள் வாழ்கின்ற போது ஊரை விட்டு பிரிந்து ஒதுங்கி ஒரு சாதளவு ஒதுங்கி வாழ்கிறாரோ,
வாழ்ந்து சமாஸ் அவர் தனிமையில் வாழ்ந்து ஊரை குழப்பி பிரிந்து வாழ்ந்தால் அவர் மரணிக்கின்ற போது மாசமீட்டியா
அவர் என்னுடைய உம்மத்தில் பிறந்து வளர்ந்தவராக இருந்தாலும் அவர் மரணித்திருக்கிறார் ஜாகிரியா காலத்திலே.
அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, ஜாகிரிய ஒரு ஊருடைய பிளவு, ஒரு ஊருடைய பிரச்சனை, ஒரு ஊரில் நாங்கள் ஏற்படுத்துகின்ற குழப்பம் அது ஜாகிரியத் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் மதீனாவுக்கு சஹாபாக்கள் சில பேர்கள் நீங்கள் மதீனாவுக்கு வர வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வாழ்ந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரண்டு சாராருக்கு மத்தியிலே பரம்பரை பரம்பரையாக யுத்தம் நடைபெற்று வந்தது. அந்த குபாவாசிகள் இரண்டு குழுக்களாக வாழ்ந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் முதலாவது செய்த விடயம் என்னவென்றால் அந்த சஹாபாக்களை ஒற்றுமைப்படுத்தினார்கள்.
ஒற்றுமை இல்லாத ஊரில், பிரிந்து வாழ்கின்ற ஊரில் நபி அவர்கள் வாழ விரும்பவில்லை. ஏன்?
அங்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாகாது.
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை ஒன்றுபடுத்த வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக முதலாவது குபா என்ற பிரதேசத்துக்கு வந்தார்கள். மதீனா நகரத்திலே வந்து ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பள்ளிவாசலை கட்டினார்கள். ஏன் தெரியுமா? அந்த பள்ளிவாசலை கட்டியதன் மூலமாக
ஒரு பள்ளிவாசலை கட்டி இரண்டு குழுக்களாக இருந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரண்டு சாராரையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமைப்படுத்தினார்கள்.
இப்போது மதீனா வாசிகள் ஒற்றுமையாக ஆகிவிட்டார்கள், ஒற்றுமைப்பட்டு விட்டார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பார்த்தார்கள், இந்த சமூகத்தை அசைக்க முடியாது, ஒற்றுமையாகி விட்டார்கள். உலகத்தில் இஸ்லாம் மேலோங்கிவிடும், இவர்களின் ஐக்கியத்துக்கும் ஒற்றுமைக்கும் நாங்கள் களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் பள்ளிவாசலை கட்டினார்கள். அதே போன்று அவர்களும் நபி அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு முன்னால் இன்னும் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் சூரா தௌபாவில் அல்லாஹு தஆலா அந்த பள்ளிவாசலை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளிதான் கட்டினார்கள். பள்ளி கட்டியதின் நோக்கம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபாக்களை ஒற்றுமைப்படுத்தினார்களோ, ஐக்கியப்படுத்தினார்களோ அந்த சஹாபாக்களை பிரிக்க வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டாக்க வேண்டும், அந்த சஹாபாக்களுடைய மதீனா நகரத்தை இரண்டாக பிளக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பள்ளிவாசலை கட்டினார்கள். ஆனால் நபி அவர்களுக்கு தெரியாது, நபி அவர்கள் தபூக்குடைய யுத்தத்துக்காக தயாராக இருக்கின்ற போது முனாஃபிகீன்கள் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்கிறோம், அந்த பள்ளிவாசலை திறந்து வைப்பதற்காக, அந்த பள்ளிவாசலில் தொழுகை நடாத்துவதற்காக நீங்கள் பிரதம அதிதியாக வர வேண்டும். சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தபூக் யுத்தத்துக்காக போகிறேன், யுத்தத்தை முடித்து வரும்போது உங்களுடைய பள்ளிவாசலுக்கு வந்து நான் தொழுகிறேன். பள்ளிவாசல் கட்டப்பட்ட நோக்கம் நபி அவர்களுக்கு தெரியாது. தபூக்குடைய யுத்தத்தை முடித்து பல நாட்களுக்கு பின்னால் நபி அவர்கள் மதீனா நகரத்தை நோக்கி வருகிறார்கள். மதீனாவை நெருங்குகின்ற போது குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்குகிறான், வல்லதீன தஹது மஸ்ஜிதன் விராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன். சில பேர்கள் உங்களுடைய மதீனாவுடைய குபா பள்ளிவாசலுக்கு முன்னால் ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார்கள். அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்ட நோக்கம் தஃப்ரீகன் பைனல் முஃமினீன். குர்ஆன் சொல்கிறது, முஃமீன்களுக்கு மத்தியில் சஹாபாக்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்த வேண்டும், அவர்களை இரண்டு பிரிவினர்களாக பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார்கள். நீங்கள் கட்டினீர்கள் என்று அந்த முனாஃபிக்களிடத்திலே நீங்கள் கேட்டால் அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்வார்கள், இன் அரதுனா இல்லல் ஹுஸ்னா, நாங்கள் நல்ல நோக்கத்துக்காக கட்டியிருக்கிறோம், நல்ல நோக்கத்துக்காக கட்டியிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் பொய் சத்தியம் செய்கிறார்கள். அவர்கள் பள்ளி கட்டியது முஸ்லீம்களின் ஐக்கியத்துக்கு அல்ல. அவர்கள் கட்டிய பள்ளிவாசல் ஊரை இரண்டாக பிரிக்க வேண்டும், சஹாபாக்களை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார்கள். நபியே, ஒருபோதும் அந்த பள்ளிவாசலுக்கு சென்று நீங்கள் தொழக்கூடாது. நீங்கள் தொழுவதற்கு சிறந்த இடம், நீங்கள் தொழுவதற்கு ஏற்றமான இடம் நீங்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் சஹாபாக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக, ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நல்ல நோக்கத்தில் இஹ்லாஸோடு அத்திவாரமிட்டு நீங்கள் கட்டி அந்த பள்ளிவாசல் இருக்கிறதே. ஈச்சம் பல மரத்துடைய ஓலையாலும் ஈச்சம் பல மர குத்தியினாலும் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் நோக்கம் நல்ல நோக்கம், ஊரை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், ஊரை ஐக்கியம் படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் கட்டிய அந்த குபா பள்ளிவாசல் தான் நீங்கள் தொழுவதற்கு ஏற்றமான இடம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு ஒரு ஊருடைய சமூகத்துடைய ஐக்கியம் ஒற்றுமை முக்கியம் என்றால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்தார்கள். ஒரு ஊர் மக்கள் ஒற்றுமையாக பெரும்பான்மை சமூகமாக ஐக்கியமாக வாழ்கின்ற போது யார் ஒருவர் ஒரு ஊருடைய ஒற்றுமையை ஐக்கியத்தை ஒரு ஊருடைய சமாதானத்தை குழப்ப வருவாரோ, ஊரை பிரிக்க வருவாரோ, அவரோடு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். ஒருவரின் மூலமாக ஒரு சாதாரின் மூலமாக ஒரு ஊர் பிரிந்துவிடக் கூடாது. ஒரு ஊருடைய பொதுநலம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த ஃபித்னாவை உருவாக்கக்கூடியவர், ஊரில் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவர் யாராக இருந்தாலும் பரவாயில்லை என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய உதவியை பெற வேண்டுமாக இருந்தால், ரஹமத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ்வுடைய கைராத்துகளையும் பெற வேண்டுமாக இருந்தால், அந்த சமூகம், அந்த மஹல்லாவாசிகள், அந்த ஊர் மக்கள், அந்த கிராம மக்கள் ஒற்றுமையின் கொடிக்கு கீழால் ஒன்று சேர வேண்டும். ஹப்லுல்லாஹ் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன ஐக்கியத்துக்கு கீழால் ஒன்று சேர வேண்டும் என்று அல் குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. எனவே அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எங்களின் மூலமாக ஃபித்னாக்களும் குழப்பங்களும் உருவாகி ஊர் மக்கள் இரண்டாகவும் மூன்றாகவும் பல குழுக்களாக பிரிவினர்களாக பிரிவதை விட்டும் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்வட மாதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நல்ல உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக ஒழித்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வருவாயாக. எங்களுடைய கடைசி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வருவாயாக.